நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்து ஆராயும் தொடர் மூன்றாம் பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பும். இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் பொறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இன்பை புரிவது தெரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனித்தெளிப்பு. இதை
ஆம், சிரிப்புக்கு அவ்வளவு சிறப்பு உண்டுதான். ஆனால் சிரிக்கச் செய்வது என்பது எளிதல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். திரைப்படங்கள் மூலம் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்பி, அரசியலை பரப்பி, ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய அண்ணாதுரை கூறுகிறார், அந்த காலத்தில், அதாவது கலைவாணர் காலத்திற்கு முன்பு, திரைப்படங்களில் நகைச்சுவை எப்படி இருந்தது என்று விளக்குகிறார். கண்ணுக்கு மேலே சுண்ணம் பூசியும், வாயை சுற்றி செவப்பு சாயம் பூசியும், வளைந்து நடந்தும், திக்கிப் பேசியும், தடுக்கி விழுந்தும், தலைகீழாய் நடந்தும் மக்களை சிரிக்க வைக்க முடிந்ததே தவிர புதிய கருத்துக்களை அவர்களால் புகுத்த முடியவில்லை என்றார் அண்ணா. கலைவாணர்தான் காமெடி மூலம் கருத்துக்களை சொல்லத் தொடங்கினார். ஒல்லியாக ஒடிந்து விழுவது போன்ற தோற்றம் அக்காலத்தில் அவருக்கு. உச்சியில் குடுமி, பின்னாலே சீர்திருத்தவாதியாக விளங்கிய NS கிருஷ்ணன் தோற்றம் இப்படித்தான் இருந்தது அன்று. திரைப்படங்களில் இடம்பெறும் நகைச்சுவை பலவகைப்படும். அங்க சேட்டைகள் மூலம் காமெடி செய்வது, வெறும் உரையாடல்கள் மூலம் சிரிக்க வைப்பது, சம்பவங்கள் மூலம் சிரிப்பை உண்டாக்குவது, அதாவது சிச்சுவேஷன் காமெடி என்பார்கள். சில பாத்திரங்களை முட்டாள்களாக சித்தரித்து அதன் மூலம் சிரிக்க வைப்பது, அங்ககீனத்தை கேலி செய்து உருவத்தை பற்றி கிண்டல் செய்து சிரிக்க வைப்பது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கலைவாணர் பெரும்பாலும் சம்பவங்களின் மூலமாகவே சிரிக்க வைத்தார். இதற்காக முட்டாளாக சில பாத்திரங்களை உருவாக்கி கொண்டார் தனக்கு துணையாக. அப்படிப்பட்ட காமெடி காட்சிகள் சில சமயம் யதார்த்தத்துக்கு புறம்பாகவும் மிகையாகவும் அபத்தமாகவும் கூட இருந்தன என்றாலும் மக்கள் சிரித்தார்கள், வாய்விட்டு சிரித்தார்கள், கவலைகளை மறந்து சிரித்தார்கள். இது அப்படிப்பட்ட நகைச்சுவை காட்சி. NS கிருஷ்ணன் உடலெங்கும் நாமம் விட்டு கொண்டு வருகிறார். அவர் உருவமே சிரிப்பை முட்டுகிறது. ஒரு கிராமவாசியின் பெண் மீது அவர் ஆசை கொண்டிருந்தார். அவளுடன் அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக ஒரு உபாயம் செய்கிறார். அந்த கிராமவாசி தனது மாட்டை இழுத்துக்கொண்டு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். கலைவாணர் அந்த மாட்டை அவிழ்த்து விட்டுவிட்டு மாட்டின் கழுத்திலிருந்து கயிற்றை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு அந்த கிராமவாசியின் பின்னால் செல்கிறார்.
இப்போதான் எனக்கு சாப விமோசனம் ஆச்சு, நான் போய் வருகிறேன்.
இல்லப்பா, மாட்டை கொண்டுகிட்டு வந்தேன் நானு, அதற்கான நீ கழுத்துல கயற மாட்டிக்கிட்டு நிக்கிற, நீ சாபமா விமோசனமா என்னப்பா மாயமா இருக்க?
மாடாயிருந்த நானே மனுஷனாய் மாறிட்டேனே, மாயம் ஒண்ணுமில்லை யதார்த்தம், ஒன்னும் மாயமில்லை. பலராமர் கொடுத்த சாபத்தினால நான் மாடா பூமியில வந்திருந்தேன், இப்போ உங்களுடைய கிருபையினால மனுஷனா மாறிட்டேன், நான் வர்றேன்.
அப்ப என் மாடு
நான் தான்.
இவ்வளவு நாளா என் மாடா இருந்தது நீயா?
ஆமா, பலராமர் சாபம்னு சொன்னேனே சுவாமி, எப்போ நீங்கும்னு கேட்டேன். யதார்த்தம்னு ஒரு ஆளு உன்னை இழுத்துக்கிட்டு போவாரு, அப்ப உனக்கு சாப விமோச்சனம்னாரு. பாருங்க இப்போ விமோச்சனம். நான் இந்த காலத்து ஆள் இல்ல, துவாபர யுகத்து மனுஷன்.
துவாபர யுகமா? என்ன ஊருங்கிறாங்களே, அதான்.
ஆமா,
அப்ப அவங்கள உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க.
நல்லா தெரியும், என்ன கிருஷ்ணன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சிநேகிதம். இந்த கோபிகைகள் வீட்டுல எல்லாம் போய் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் திருடி திம்பம் பாருங்க. அது ஏன், ஒரு முறை இந்த அஞ்சு தலை பாம்பு இருக்கு பாருங்க, அதை பிடிச்சும் ஆட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் பெரிய கதை.
ஐயா, நீங்க இவ்வளவு நாளா என் வீட்டுல மாடா உழைச்சிருக்கீங்க, மனுஷனான சங்கதி என் மகளுக்கு தெரிஞ்சா உங்களை பார்க்கலையேன்னு ஏங்குவா. அந்த மாட்டு மேல அவளை உசுருங்க, அதனால வீட்டுக்கு வாங்கல.
சிவகவி என்று ஒரு படம், MK தியாகராஜ பாகவதர் நடித்தது. NS கிருஷ்ணனும் TA மதுரமும் நகைச்சுவை காட்சிகளில் நடித்தார்கள் ஜோடியாக. தியாகராஜ பாகவதர் அம்பலத்தரசன் என்ற பாத்திரமாக நடித்தார். பொய்யாமொழி என்ற பெயரும் அவருக்கு உண்டு. அம்பலத்தரசனுக்கு காளியின் வரத்தால் அபூர்வ சக்திகள் வந்து விடுகின்றன. என் எஸ் கிருஷ்ணன் தனக்கும் அம்மாதிரியான சக்தி வந்துவிட்டது போல நடித்து டி ஏ முதலத்தின் காதலை பெற முயல்கிறார். இரு பறவை கூண்டுகள், ஒன்றில் வாத்து, இன்னொன்றில் கிளி. இரண்டு கூண்டுகளும் வாயில் கதவுடன் ஒரு கயிற்றால் இணைக்கப்படுகின்றன. கதவை திறந்தால் வாத்து இருக்கும் கூடு கீழே இறங்கும். கதவை மூடினால் கிளியின் கூடு கீழே வர வாத்துக்கூடு மேலே சென்றுவிடும். சின்னஞ்சிறிய விஞ்ஞான தத்துவத்தை கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்கிறார் கலைவாணர். இதோ அந்த காட்சி.
அழகான உன் வாயை திறந்து அருமை வார்த்தைகள் சொல்லி கொண்டோடி வா கிளியே.
என்னது வாத்த பிடிச்சுக்கிட்டு கிளிங்கிறிய?
வாத்தா இதா பைத்தியம், கிளிதான்.
கிளியா? இது கிளியா?
கிளியேதான், நல்ல கவனி.
கிளி இல்ல வாத்துதான், யார ஏமாத்த பாக்குற?
ஏமாத்தா சத்தியமா? அது கிளிதான். உங்ககிட்ட தூது போக சொன்னேன், மாட்டேன் என்னது, கவி பாடி இந்த மாதிரியா சபிச்சுட்டேன்.
சபிக்கிற ஆளை பாரு, அம்பலத்தரசேன்னு நினைப்பா?
அவருக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா தெரியலையா? நானும் கவி பாடுற சக்தி எல்லாம் வாங்கிட்டேன்.
அவ்வளவு சக்தி இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க?
எப்படி இருக்கேன் எப்படி? இப்ப பாக்குறியா? எப்போ? இப்பவே. இதே வார்த்தை கவி பாடி கிளியாக்கி காமிச்சா என்ன சொல்றேன்?
எங்கே பாப்போம்?
பாப்பமா? காளி அந்த கதவை சாத்து. மாகாளி என்னையே, மாகாளி என்னையா, வார்த்தை மாத்தி என் கிளியாக்கி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. இப்ப போய் பாரு.
கிளி கிளிதான், கிளியேதான். முத்து நீ இவ்வளவு பெரிய கவியா, உனக்கும் காளி அருள் கிடைச்சுதா? ஆஹா,
காளியாவது வரமாவது இதெல்லாம் மந்திரம், கவியினால ஒன்னும் நடக்காது தெரியுமா? நேத்து ஒரு சாமியார் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த குதிரை செத்துது பாரு, அது தந்திரம். என்னமோ ஒரு வேற கொண்டு போய் மூக்கில் காட்டி மயங்க வச்சுக்கிட்டான் தெரியுமா, வேற ஒன்றும் இல்லை.
இந்த காட்சி மூலம் சிவகவி என்ற படத்தின் முக்கிய கதையையே கிண்டல் அடிக்கிறார் கலைவாணர். மந்திரம் எதுவும் இல்லை, மாயமும் இல்லை, காளியின் வளத்தால் எந்த சக்தியும் அம்பலத்தரசனுக்கு வந்துவிடவில்லை என்கிறார். எல்லாம் தந்திரம்தான் என்ற பகுத்தறிவு பிரச்சாரத்தை பூர்த்தி விடுகிறார். அப்படிப்பட்ட திறமை அவரிடம் இருந்தது. இந்த காட்சிகளில் வெறும் வார்த்தை ஜாலம் உரையாடல் மூலமாக சிரிக்க வைக்க முயலாமல் சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் உகந்த ஒரு சம்பவத்தையே பயன்படுத்துகிறார் கலைவாணர். திரைப்பட ஆய்வாளர் ராண்டார்கே கூறுகிறார்,
அவருடைய ஒர்க்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே பண்ணது கிடையாது. இப்போ ஒரு படத்தில் அவரை புக் பண்ணாக்கா கைது போட்டு வந்துடுவார், அப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டார். படம் முடியணும், இந்த மெயின் ஃபிலிம் முடியணும், அந்த மெயின் ஃபிலிம்னுடைய ஃபைனல் ரஷஸ் ஃபைனல் கட்டிங் முன்னாடி எடிட்டிங் முன்னாடி போட்டு பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கு சூட்டபுளாக இவர் கதை எழுதுவார், காமெடி ட்ராக்னுவாங்க. அதை பண்ணி ஏடி ஓன் டீம், டிஎஸ் தோர்ராஜ், டிஏ முதலம் இஸ் ஒய்ஃப் வாஸ் அ பெஸ்ட் கமேடியாம், அப்புறம் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன், சிஎஸ் நிறைய பேர் இருந்தா, அவங்களெல்லாம் வச்சு கதை எழுதி அவரே ஷூட் பண்ணுவார். தி டைரக்டர் டஸ் நாட் நோ காமெடி என்ன வருதுன்னு ஆன்டில் சீஸ் இட் ஆன் த ஸ்க்ரீன் பிஃபோர் தி ஃபைனல் எடிட்டிங். அது அவனுக்கே தெரியாது, நீங்கள் இதுக்கு வந்து சும்மா போங்கன்னுவார். அதாவது அவருக்கு எடிட்டிங்கு தெரியும், எங்கே கட் பண்ணோம், பிரமாதமாக எடிட் பண்ணுவார், எப்படி ரெக்கார்ட் பண்ணோம், சாங்ஸ் எல்லாம் வந்து அவரே ரெக்கார்ட் பண்ணிப்பார். இவெல்லாம் யாரும் வராது, அதுக்கு போய் ஆடுவார், எல்லாம் அவர் தான். அதெல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்.
நாகரிக கோமாளிகள் தொடரின் மூன்றாவது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார். இதன் அடுத்த பகுதி வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாகும்.